லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
எம் அன்புக்குரிய நேயர்கள், இன்று கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் இனியது இயற்கை, வாரம்போர் அலசல் மற்றும் செய்திகள். இனியது இயற்கை, வாழ்வியலை கற்றுத்தரும் தண்ணீர். இயற்கை என்பது ஆறு, கடல், குளம், அருவிகள், மலைகள், சூரிய உதயம், மாலை பொழுது, இரவு வேளையில் வானில் மின்னும் விண்மீன்கள், வண்ண வானவில் காடுகள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் என பல அம்சங்களை கொண்டுள்ள இறைவனின் எழில்மிகு தோற்றமாகும். அதில் அமைந்துள்ள ஒவ்வொன்றும் கற்றுத்தரும் வாழ்வியல் நெறிமுறைகள் ஏராளம் ஏராளம். நல்லவரை ஏற்று பொல்லாதவர்களை ஒதுக்கும் குணத்தை மயிலும், எப்போதும் இனிமையாக பேச வேண்டும் என்பதை குயிலும், நல்லவற்றை பகுத்து ஏற்றலே அன்னமும், காரியத்தை அடையும் வரை பொறுமையுடன் காத்திருத்தலை கொக்கும், மற்றவர்களுக்காக இடையறாது உழைக்கும் பண்பை தேனியும், முன்னால் உள்ள அனைத்தையும் கிரகிக்கும் தன்மையை கண்ணாடியும், சைவ உணவின் சிறப்பை பன்றியும், மகுடத்தில் இரத்தினத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நல்லப்பாம்பும், பலனை எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் இதமான உணர்வை வழங்க வேண்டும் என்பதை நிலாவும், எல்லாருக்கும் சக்தியையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை கதிரவனும், பரந்த மனநிலையை கடலும், பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகை தாமரையும் கற்றுத்தருகின்றன. இவ்வாறு எதிலும் நல்லதையே காணும் உடன்பாட்டு பண்பை, நேர்மறை அணுகுமுறையை இயற்கை கற்றுத்தருகின்றது என்று ஒரு பாடல் உள்ளது. ஓடோடும் சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தைக் கண்டால் பாய்ந்தோடும் சங்கிலி என்று சிறார் தண்ணீர் பற்றி விடுகதை சொல்லி மகிழ்வதுண்டு. தண்ணீர் அது பாயும் இடங்களுக்கு ஏற்ப தன் உருவத்தை வடிவமைத்துக் கொள்ளுகின்றது. அதேபோல் நாமும் நாம் வாழ்கின்ற சூழல்களுக்கு ஏற்ப நம்மை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் தான் செல்ல வேண்டிய பாதையை தானே தெரிந்து கொள்ளும் தண்ணீர் போன்று நாமும் நமக்குரிய பாதையை தெரிவு செய்ய வேண்டும். வாரம்போர் அலசல், அனைவரும் விரும்பும் அமைதி.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
அன்பு இதயங்களே, உனது இதயத்தில் நேர்மை இருந்தால் உனது செயலில் அழகு இருக்கும், செயலில் அழகு இருந்தால் வீட்டில் அமைதி இருக்கும், வீட்டில் அமைதி இருந்தால் நாட்டில் அமைதி இருக்கும், நாட்டில் அமைதி இருந்தால் உலகில் சமாதானம் இருக்கும். இவ்வாறு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாம் எல்லாருமே அமைதியாக வாழ விரும்புகின்றோம். நாம் எல்லாருக்குமே அமைதி தேவை. அலைகள் இல்லை என்றால் கடலில் அமைதியை காண முடியும். மேகம் இல்லை என்றால் வானம் அமைதியாக இருக்கின்றது. அதேபோல் நாமும் நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டு இருந்தால், நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கிக் கொண்டால் அமைதியை நிச்சயமாக அடைய முடியும். நாம் அனைவரும் விரும்பும் அமைதி பற்றி இன்று உரையாற்றுகின்றார் அருள்பணி முனைவர் ஆரோக்கிய ஜோஸ், குளித்துறை மறைமாவட்டம்.
அன்பார்ந்த வத்திக்கான் வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த வணக்கங்கள். நாம் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அமைதி நம் எல்லோருக்கும் வேண்டும். அலைகள் இல்லை என்றால் கடலில் அமைதியை காண முடியும். மேகம் இல்லை என்றால் வானம் அமைதியுடன் இருக்கும். காற்று வீசினால் ஓசை உண்டாகிவிடும். பூமி நடுங்காத போது அமைதியாக இருக்கிறது. தீயோ தீபத்தழலாக தென்படும் பொழுது அங்கே அமைதி நிலவுகிறது. அடங்கியிருந்தால் நம் ஐம்பூதங்களும் அமைதியே. அதாவது தன்னுடைய வேலையில் ஈடுபட்டிருந்தால் அந்த ஒழுங்கு அமைதி. அமைதி வேண்டும் என்றான் ஒரு சீடன். அப்படியா என்று ஆற்றிற்கு அவன் அழைத்து போனார் குரு. வா என்று கூப்பிட்டு திடீர் திடீரென்று தண்ணீரில் அவன் தலையை பிடித்து அமுக்கினார். கைகளை உடம்பை உதறிக்கொண்ட சீடன் ஒருவாறு குருவின் பிடி தளரவே விடுவித்துக் கொண்டு பெருமூச்சு விட்டான். பதற்றமடங்கிற்று. குரு கேட்டார், உன் தலையை நீருக்குள் நான் அழுத்திய போது நீ என்ன நினைத்தாய்? இந்த குரு என்ன இப்படி கொலை பாதகராய் இருக்கிறாரே என்று எண்ணினேன் என்று பதிலளித்தான். அதை விடு, வேறு என்ன நினைத்தாய்? எப்படியாவது உயிர் பிழைத்து விட வேண்டும் என்றே எண்ணினேன். சரி, எப்படி திமிரினாய்? அசுரத்தனமான என்னுடைய உடல் பலம் முழுவதையும் திரட்டி கொண்டு திமிரினேன் என்றான். அப்படி முழு மனத்துடனும் முழு உடல் பலத்துடனும் அமைதிக்கு நீ முயல்கின்றாய் என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்றார் குரு. அன்பிற்குரியவர்களே, உயிர் பிழைக்க என்று முயலும் போது உள்ளாற்றல் எழுவதாலேயே 3-4 பேரை கூட தள்ளிவிட ஒருவனால் முடிகிறது. மனம் முழுக்க தப்பிப்பதிலேயே திரழுகிறது இந்த ஆற்றல். இப்படி ஒவ்வொரு முயற்சியிலும் உடல் மன ஆற்றலை நாம் உபயோகித்தால் நிச்சயமாக வெற்றியை நாம் எல்லாவற்றிலும் அடைய முடியும். அனைத்திலும் வெற்றியால் மனம் அமைதி அடைகின்றது. நல்ல பழக்க வழக்கங்களை உண்டாக்கி கொண்டால் அமைதியை நாம் நிச்சயமாக அடைய முடியும். நல்லவர் என்ற பெயர் உண்டு. நல்லவராக நாம் இருந்தால் நம் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகமே அழும் நிலை வரும். இதுவே அமைதியை தரும். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் பிறரோடு ஒப்பிட்டுக் கொள்வதாலும், பிறரை பார்த்து அஞ்சுவதாலும், பிறரை வெறுப்பதாலும், பிறர் மேல் பொறாமைப்படுவதாலும் நம்முடைய அமைதி கெட்டுவிடுகிறது. நம் அமைதி கெடாமல் இருக்க உள் மனத்தை சுத்தம் செய்து நல்ல எண்ணங்களை பதித்திட வேண்டும். இந்த நமது மனம் நம் ஆண்டவர் போட்ட அழகிய தோட்டம். நாம் அனைவருமே இந்த தோட்டத்தில் உள்ள தோட்டக்காரர்கள். நிலம் எனப்படக்கூடிய நமது உள் மனத்திற்குள்ளே விதைகள் என நல்ல எண்ணங்களை விதைப்போம். வழக்கமாக சிந்தித்தல் மூலம் நாள் முழுக்க இது நடந்து கொண்டே இருக்கிறது. அருமையான நல்ல விதைகளை இப்படி விதைப்பவர் நல்ல அறுவடையை விளைவாக பெறுவார். இந்த உள் மனம் மிகுந்த அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. நன்செய் புன்செய் என எல்லா பயிர்களையும் வளர்க்கும். அதாவது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எதையும் விளைவாக தரக்கூடியது. முச்செடியை வளர்க்கப் போகிறீர்களா அல்லது மலர்ச்செடிகளை வளர்க்கப் போகிறீர்களா, உணவு செடிகளை வளர்க்கப் போகிறீர்களா அல்லது விஷச்செடிகளை பயிரிட விரும்புகிறீர்களா, இதை நீங்கள்தான் நிச்சயமாக முடிவு செய்ய வேண்டும். எண்ணம் விதை அதாவது காரணமாகும். அன்பானவர்களை, எந்த மாதிரி நிலையை அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி எண்ணங்களை உள்ளே பதியுங்கள். சரியானதை ஏற்ற நல்லதை மனம் நினைத்தால், உண்மையை மனம் புரிந்து கொண்டால், ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உள் மனதில் சேர்த்தால், அற்புதமான ஆற்றலை உடைய உள்மனம் ஆக்கப்பூர்வமான விளைவையே நல்ல சூழ்நிலை சுற்றுப்புறமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். அமைதியான இதமான எண்ணங்களையே உள்ளே சேர்த்தால் அமைதியான வாழ்க்கை இதமாக அமையும். நினைவு கண்டபடி ஓடாமல் இழுத்து பிடிக்கப்படும் போது கண்முன் நிற்கும் எந்த பிரச்சனையிலும் சிரமமான சங்கதியிலும் உள்மன ஆற்றலை நாம் உபயோகிக்க முடியும். எல்லாவற்றையும் ஆளும் உள் மனத்துடன் நம்மால் இப்படி ஒத்துழைக்க மேல் மனதை திருப்ப இயலும். அன்பானவர்களே, இறைவனை நம்பி சரண் அடைதல், பிரார்த்தனை செய்தல், தியானம் செய்தல், இவைகளால் நிச்சயமாக அமைதி உண்டாகும். இதை நாம் அறிவோம். இதை நாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கூட நமது உள்ளத்திலே நமது மனதிலே எதிர்மறை எண்ணங்கள் பாதகமான கற்பனைகள் கூட வந்துவிடக்கூடாது. பாதகமானது எது? பயம். நாம் நம் உடல் சுக உலக வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற வேண்டிய கவலைப்படுகிறோம். வேறு சிலர், இல்லை நாமே கூட இறைவனடியில் சேர்ந்து மோட்சம் போய்விடலாமா என்று கவலைப்படுகிறோம். இதனாலேயே நமது அமைதி கெட்டு போகின்றது. நம் வசதியான வாழ்க்கை, உடல் நலம், சொத்து, சொந்தம், பந்தம் எல்லாம் நம் முன் வினைக்கேற்ப நமக்கு அமைகிறவை. இதை போல இறைவனடியில் இந்த மோட்சம் உலக வாழ்வு பெறுதல் இறைவனுடைய கையில் உள்ளது. இதை அறிந்தால் அமைதியாக நாம் இருக்கலாம். ஏனென்றால் அமைதி உள்ளவர்கள் இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, எனவே நமது வாழ்க்கையிலே அமைதியை நமது உடலிலும் உள்ளத்திலும் பேணி காப்பவர்களாக, நமது அமைதியை பிறருக்கும் தருபவர்களாக ஆண்டவர் இயேசு சொன்னதைப் போல, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த அமைதியை நாம் பெற்றுக்கொண்டு, இந்த உலகத்திற்கும் இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அமைதியை கொடுப்போம். அதன் மூலம் எல்லாரும் எல்லாம் பெற்று நிறைவாக இந்த அமைதியை தங்களுடைய வாழ்விலே புரிந்து கொண்டு வாழ, சுவைத்து வாழ நாமே ஒரு பாலமாகவும் பாதையாகவும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
அனைவரும் விரும்பும் அமைதி, இந்த தலைப்பில் உரையாற்றியவர் அருள்பணி முனைவர் ஆரோக்கிய ஜோஸ் அவர்கள்.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூடும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
அனைவரும் விரும்பும் அமைதி என்ற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். இறைவனின் நிலமாகவும் கிறிஸ்தவத்தின் தொட்டிலாகவும் மனிதகுலத்தின் மீட்பு வரலாற்றில் தொடர்புடைய புனித தலங்களை கொண்டுள்ள இடமாகவும் இருக்கும் புனித பூமியை குறித்து மக்கள் மேலும் அறிந்து கொள்ள உழைத்து வரும் கத்தோலிக்க சமூக தொடர்பாளர்கள் அனைவருக்கும் தன் நன்றியையும் வாழ்த்தையும் வெளியிட்டார் திரு தந்தை பிரான்சிஸ். புனித பூமி என்ற பெயரில் எருசலேமில் இருந்து இயங்கும் பத்திரிகை தான் துவக்கப்பட்டதன் 100ஆம் ஆண்டை சிறப்பிப்பதை முன்னிட்டு அதன் பிரதிநிதிகளை ஜனவரி 17 திங்கள் காலை திருப்பிடத்தில் சந்தித்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் கிறிஸ்தவ சபைகளின் அங்கத்தினர்களோடு மட்டுமல்ல யூத மற்றும் இஸ்லாம் மத சகோதரர்களிடம் ஓர் உடன்பிறந்த நிலையை உருவாக்க கத்தோலிக்க செய்தியாளர்கள் ஆற்றி வரும் பணிக்கு தன் பாராட்டுக்களையும் வெளியிட்டார். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய யூதர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே உடன்பிறந்த நிலை என்பது இயலக்கூடியதே என்பதை எடுத்துரைப்பவர்களாகவும் வலியுறுத்துபவர்களாகவும் கத்தோலிக்க செய்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார் திரு தந்தை பிரான்சிஸ். ஒப்புரவு மற்றும் கடந்த கால எண்ணங்களின் குணப்படுத்தலை நோக்கிய நம் பாதையில் விடுதலையையும் உண்மைக்கான தேடலில் உறுதிப்பாட்டையும் இறைவன் வழங்குவாராக என பின்லாந்திலிருந்து தன்னை சந்திக்க வந்திருந்த கிறிஸ்துவ ஒன்றிப்பு குழு ஒன்றிற்கு உரை வழங்கினார் திரு தந்தை பிரான்சிஸ். இயேசுவை காண வந்த ஞானிகளை மேற்கோளாக கொண்டு இக்குழுவுக்கு உரையொன்று வழங்கிய திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பிறந்திருக்கும் மெசியாவை காண வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டதால் அவர்களின் நோக்கத்தில் ஞானிகள் வெற்றியடைய முடிந்த அதே வேளையில் அவர்களின் இந்த பயணத்தை துவக்கி வைத்தவர் விண்மீன் வழியாக முதலில் தேடிச் சென்ற கடவுளையே என்பதையும் சுட்டிக்காட்டினார். இயேசுவால் தொடப்பட்ட ஒவ்வொருவரும் ஒருநாளும் தங்களுக்காக வாழ்பவர்களாக செயல்பட முடியாது, மாறாக எப்போதும் முன்னோக்கி செல்பவர்களாக அதிலும் ஒன்றிணைந்து செல்பவர்களாகவே இருக்க முடியும் என கிறிஸ்துவ ஒன்றிப்பின் பாதை குறித்து எடுத்துரைத்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த பாதையின் சில படிகள் எளிமையானதாகவும் சில கடினமானதாகவும் இருக்கக்கூடும் என்பது குறித்து விரிவாக விளக்கினார். ஜனவரி 16 ஞாயிற்றுக்கிழமையின் திருப்பலி நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கும் கானாவூர் திருமணத்தில் இயேசு நிகழ்த்தியது புதுமையல்ல, மாறாக ஓர் அரும் அடையாளம் என புனித யோவான் நற்செய்தி முன்வைப்பது குறித்து தன் ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜப உரையை வழங்கினார் திரு தந்தை பிரான்சிஸ். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார், அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என நற்செய்தியில் காணப்படும் அரும் செயல் என்பதன் அர்த்தம் என்ன என சிந்திப்போம் என அழைப்பு விடுத்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கானாவூரில் நிகழ்ந்தது இயேசுவின் வல்லமை குறித்து சிந்திப்பதற்கு அழைப்பு விடவில்லை, மாறாக அவரின் அன்பு வெளிப்பட்டதை சுட்டிக்காட்டுகின்றது எனவும் எடுத்துரைத்தார். ஒரு தம்பதியர் தங்கள் திருமண விழாவின் போது ஒரு பிரச்சினையை சந்தித்தபோது அங்கு கடவுளின் அன்பும் கனிவும் இரக்கமும் அருகில்தான் உள்ளது என்பதை வெளிப்படுத்திய இந்த அரும் செயல் இடம்பெறுவதற்கு அன்னை மரியா காரணமாக இருந்தார் என்பதையும், இயேசுவும் யாருக்கும் தெரியாமல் இந்த அரும் செயலை ஆற்றினார் எனவும் எடுத்துரைத்தார் திரு தந்தை. பிரேசில் நாட்டில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஜனவரி 16 ஞாயிறு மூவேளை ஜவுரைக்கு பின் நினைவுகூர்ந்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தன் நெருக்கத்தையும் வெளிப்படுத்தினார். கடந்த சில வாரங்களாக பிரேசில் நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் பெருமழையாலும் அதன் விளைவான வெள்ளப்பெருக்காலும் பாதிக்கப்பட்ட மக்களை தான் நினைவுகூர்வதாக உரைத்து அவர்களுக்காக ஜபித்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்கள், அவர்களின் குடும்பங்கள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களுக்காக தான் ஜபித்ததாகவும், நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவதாகவும் தெரிவித்தார். கடந்த இரு மாதங்களாக பிரேசில் நாட்டின் பாஹியா மற்றும் மினாஸ் ஜெராய்ஸ் மாநிலங்களில் பல குறுநகர்களில் தொடர்ந்து பெய்து வந்த மழையால் எண்ணற்றோர் உயிரிழந்துள்ளனர், மற்றும் பல ஆயிரக்கணக்கானோர் உறைவிடங்களை இழந்துள்ளனர். ஜனவரி 18-25 வரை திரு அவையில் சிறப்பிக்கப்படும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரத்திற்கு ஆதரவாக விசுவாசிகள் அனைவரும் தங்கள் வாழ்க்கை போராட்டங்களையும் துயர்களையும் இறைவனிடம் காணிக்கையாக்குமாறு அழைப்பு விடுத்தார் திரு தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 16 ஞாயிற்றுக்கிழமை புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த மக்களுக்கு நண்பகல் மூவேளை ஜவுரை வழங்கியபின் இவ்வழைப்பை முன்வைத்தார் திரு தந்தை. வெவ்வேறு பின்னணியையும் பாரம்பரியங்களையும் கிறிஸ்தவ சபைகள் கொண்டிருந்தாலும் முழு ஒன்றிப்பை நோக்கி திருப்பயணியாக நடைபோடும்போது கிறிஸ்துவின் மீது நாம் பார்வையை பதிக்கும் வேளையில் நாம் அனைவரும் நம் நோக்கத்தில் நெருங்கி வருகின்றோம் என்பதையும் மூவேளை ஜவுரையின் இறுதியில் நினைவூட்டினார் திரு தந்தை பிரான்சிஸ். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.